வணக்கம் நேர்லி, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். நீயாக இரு. அறிமுகம் இல்லாதவர்கள் பார்வையில் நாம் எப்போதும் சாதாரண மனிதர்கள். பொறாமைக்காரர்களின் பார்வையில் நாம் எப்போதும் அகந்தியாளர்கள். நம்மை புரிந்து கொண்டோர் பார்வையில் நாம் தனி சிறப்பானவர்கள். காழ்ப்புணர்ச்சி கொண்டோரின் பார்வையில் நாம் கெட்டவர்கள். சந்தர்ப்பவாதிகளின் பார்வையில் நாம் ஏமாளிகள். எதையும் புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த பார்வையில் நாம் அவசர குடுக்ககள். நன்றி, வணக்கம்.
இது ஒரு A.R. ரகுமானின் பாடல் ஒன்று. ஹிந்தி பாடல் தான், ஆனாலும் 8D டெக்னாலஜியை பயன்படுத்தி இசையமைத்திருக்கும் பாடல் இது. ஒரு முறை கேட்டு பாருங்கள்.
Yeah.
இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே. துன்பமே வாழ்வின் இயல்பு, எனவேதான் திருவள்ளுவர் துன்பம் வரும்போது நகுக என்று கூறுகின்றார். நமது ஞானிகள் யாவரும் வாழ்க்கை துன்பம் நிறைந்தது என்று எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சிலருக்கு துன்பம் அடுத்தடுத்து வரும், பட்டகாலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்ற பழமொழி இதை எடுத்து கூறுகின்றது. ஒரு மனிதனுக்கு துன்பம் தொடர்கதையாக வந்ததை பின்வரும் பாடல் எடுத்து கூறுகின்றது. ஆசன மழை பொழிய இல்லம் வீழ, அகஸ்தடியால் மெய் நோவ அடிமை சாக, மா ஈரம் போனதென்று விதை கொண்டோட, வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள, சாவோலை கொண்டவன் எதிரே செல்ல, தள்ளவுணா விருந்து வர சர்ப்பம் தீண்ட, கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க, குருக்கள் வந்து தட்சனை கொடு என்றாரே. பாட்டின் கருத்தை பார்ப்போம். இது ஒரு மனிதனுக்கு அடுத்தடுத்து வரும் ஒரு கஷ்டத்தை எடுத்து கூறுகின்றது. ஒருவனுடைய பசு கன்று போட்டது. அது மழைக்காலம். அதனால் அவன் பசுவை வீட்டின் கொட்டத்தில் கட்டினான். அப்போது வீடு இடிந்து விழுந்தது. குடியானவர் மனைவிக்கு அது பேறுகாலம். அவளுக்கு வலி தொடங்கியது. அப்போது அவனுக்கு வேலை செய்யும் கூலியால் இறந்து விட்டதாக செய்தி வந்தது. எது எப்படி இருந்தாலும் வயலில் ஈரம் காயமுன் விதைத்து விட்டு தந்து விடுவோம் என்று அவன் கிளம்பி சென்றான். அப்போது அவனுக்கு கடன் கொடுத்த சிலர் எதிர்பட்டு தமக்கு வரவேண்டிய பணத்தை கேட்டார்கள். அந்த சமயத்தில் ஒருவன் ஓடி வந்து குடியானவருடைய நெருங்கிய உறவினர் இறந்து விட்டதாக தாவோலையை நீட்டினார். அதை வாங்கிக் கொண்டவன் போகும் பொழுது ஒரு நாளும் வராத விருந்தினர் அவனை தேடிக்கொண்டு வந்தார். அவன் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு அவனை கடித்து விட்டது. அதற்கு மருந்து தேடும் போது அரசரின் அதிகாரிகள் அவனிடம் வந்து வயல் வரியை கேட்டார்கள். அதே நேரத்தில் அவனுடைய குலக்குருவும் அவனிடம் வந்து தச்சனைகள் கேட்டான். இப்படி அந்த மனிதனுக்கு அடுத்தடுத்தாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பாட்டை மீண்டும் கேளுங்கள். ஆ ஈனம் மழை பொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய் நோவ அடிமை சாக, மா ஈரம் போனதென்று விதை கொண்டோட, வழியினே கடன்காரர் மறித்து கொள்ள, சாவோலை கொண்டவன் எதிரே செல்ல, நல்லவுடா விருந்து வர சார்ப்பம் தீண்ட, கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க, குருக்கள் வந்து தச்சனைகள் கொடு என்றாரே. இதனால்தான் வாழ்க்கையில் துன்பம்தான் வாழ்வின் இயல்பு, இந்த நேரமும் துன்பம் வரலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக சில தமிழ் பழமொழிகள். ஏட்டி சுரக்காய் கறிக்கு உதவுமா? அதாவது நீங்கள் எவ்வளவுதான் புஸ்தகங்களை படித்தாலும் அது நிஜ வாழ்வைக்கு சரிவராது என்ற கருத்து. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். கொடை செய்தால் மற்றவர்களுடைய பிள்ளையை பார்த்து வளர்த்தால் உன்னுடைய பிள்ளை தானாகவே வளரும் என்று கொடையின் பெருமையை இந்த பழமொழி எடுத்து கூறுகின்றது. ஊருண்டு பிச்சைக்கு குளம் உண்டு தண்ணீருக்கு. இது ஞானிகளின் வாழ்க்கை. அவர்கள் ஊரில் பிச்சை எடுத்து உண்பார்கள், குளத்தில் குளித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு வேறொரு தேவையும் இல்லை. எங்கே புகை உண்டோ அங்கே நெருப்புண்டு. புகை வந்தால் அங்கே நெருப்புண்டு என்று தெரிய வருகின்றது. இதற்குறை வேறொரு கருத்தும் இருக்கின்றது. ஏதாவது விஷயம் இருந்தால் அதற்கு முன் அதற்கான அறிகுறிகள் தென்படும் என்பது. எட்டா கனியை பார்த்து இச்சித்து என்ன பயன்? எங்களுக்கு முடியாத காரியங்களை நாங்கள் ஒருபோதும் செய்ய முயலக்கூடாது. அதாவது ஒரு மரம் இருக்கின்றது, ஆனால் மரம் சரியாக உயரமாக இருக்கின்றது, ஏற முடியாத நிலை. அப்படியானால் அதில் இருக்கும் கனியை பார்த்து ஒரு பயனும் இல்லை என்ற நேரடியான கருத்தும், வாழ்க்கையில் இயலாததை செய்ய எத்தனைக்க கூடாது என்ற மறைமுகமான கருத்தையும் இந்த பழமொழி கூறுகின்றது. எண்ணி துணிக கருமம். எந்த கருமத்தை செய்வதானாலும் நன்றாக யோசித்து செய்ய வேண்டும் என்பது. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். அதாவது பெண் கணிதமும் எழுத்தும் மொழியும் ஒருவனுக்கு கண் போல மிகவும் முக்கியமானவை. எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். ஒரு அம்பை அம்பு உங்களை தாக்குகின்றது, ஆனால் அந்த அம்பின் குற்றமல்ல, அதை எய்தவனுடைய பிழையதான் அது. எனவே ஒரு விஷயத்தில் சரியானவரை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். எழுதிய விதி அழுதால் தீருமா? நாங்கள் எல்லாரும் பிறக்கும் போது நமக்கு ஒரு விதி இருக்கின்றது, அதை ஒருபோதும் நாங்கள் மாற்ற முடியாது. எது ஒன்றும் நடக்க வேண்டால் நடந்துதான் தீரும். அழுதால் போல் அந்த விதி தீரப்போவதில்லை என்பது. வெளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும். வாழ்க்கையில் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை மற்றவர்கள் கொடுமைப்படுத்தினால் அந்த கொடுமைக்காரர்களை தெய்வம் நாளளவில் தண்டிக்கும் என்று இந்த பழமொழி கூறுகின்றது. இதுவரை ஒரு துன்பத்தை பற்றிய ஒரு பாடலையும் தமிழ் பழமொழிகளையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.
அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்தது. அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்தது. சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்தது. நாலு பேர்கள் வாழும் வாழ்வு நாமும் வாழலாம். தினம் நல்லாடை நகைகளோடும் மலர்கள் சூடலாம். நாலு பேர்கள் வாழும் வாழ்வு நாமும் வாழலாம். தினம் நல்லாடை நகைகளோடு மலர்கள் சூடலாம். கண்ணிரண்டில் கலக்கமின்றி அமைதி காணலாம். கண்ணிரண்டில் கலக்கமின்றி அமைதி காணலாம். காலம் வெல்லும் வெல்லும் என்று உறுதி கொள்ளலாம், உறவு கொள்ளலாம். தாயில்லாத பிள்ளை தன்னை நான் விடமாட்டேன். தான் இல்லாத போது தேவன் கைவிடமாட்டான். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்தது. வாழ்வேன் வாடாமலர் போலே உங்களை காப்பேன். வாழ்ந்தால் என்னாலும் உமக்கென வாழ்வேன். வாடாமலர் போலே உங்களை காப்பேன். மன்னர் குலப்பிள்ளைகள் போல் மகுடம் தூட்டுவேன். நீ மங்கையாகும் போது கையில் வளையல் போடுவேன். வாழ்த்து பாடுவேன் மஞ்சளோடும் மலர்களோடும் வாழ்ந்திட செய்வேன். அண்ணனோடும் தங்கையோடும் தந்தை வாழுவேன். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்தது. லால லாலல்லா லால லால லாலல்லா.
ஸ்பைசிலாந்து, இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாந்து. நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலேண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலேண்ட். என்றும் தரமான மளிகை பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம். இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலேண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைசிலேண்ட்.
சினிமா சந்தையில் 30 ஆண்டுகள். ஒரு பாடல் பிறக்கிறது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எப்படி பாடல்கள் எழுதுவார் என்பதை அறிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வத்துடன் இருப்பதை தெரிந்து கொண்ட பிலிமாலயா பத்திரிகை 1972 ஒரு பாடல் பிறக்கிறது என்ற தலைப்பில் ஒரு கம்போசிங் பற்றிய கட்டுரையை வெளியிட்டது. அது இதோ. ஒரு பாடல் பிறக்கிறது. கவிஞரின் அலுவலகம், காலை 9 மணி. கவிஞர் MS விஸ்வநாதன், டைரக்டர் AC திருலோகச்சந்தர், பின்னணி வாத்திய குழுவினர் அனைவரும் கூடியிருக்கின்றனர். டைரக்டர் பாடல் இடம்பெறுகின்ற காட்சி அமைப்பை விளக்குகிறார். கதாநாயகனின் பேரன்புக்கு பாத்திரமான குழந்தை கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணன் வேடமணிந்து பெரியப்பா பெரியப்பா என்று ஓடி வருகிறது. அதன் கையில் ஒரு தலையாட்டி பொம்மை. அது ஆடுவது கண்டு குழந்தை சிரிக்கிறது. பெரியப்பாவை பாடச் சொல்லுகிறது. அவன் பாடுகிறான், ஆடும் பொம்மையை வைத்து பல்லவி போடுங்க கவிஞர் என்கிறார் டைரக்டர். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ஹார்மோனிய பெட்டியில் மெட்டை வாசித்து காண்பிக்க கவிஞரிடமிருந்து பல்லவி பிறக்கிறது. இந்த பொம்மை கண்ணே அசையும் இந்த பொம்மை, ஆடினாலும் மீண்டும் மீண்டும் தலை நிமிரும் உண்மை. இதைவிட சிறப்பாக வேண்டும் கவிஞர் என்கிறார் டைரக்டர். அவன் ஆடச் சொன்னான், நான் ஆடுகிறேன் இந்த பொம்மையைப் போலே என்கிறார் கவிஞர். வேற மாதிரி சொல்லுங்க கவிஞர் என்கிறார் டைரக்டர். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, அவன் செயலை அனுபவித்து காணாதாரே என்கிறார் கவிஞர். அண்ணே பளிச்சுன்னு படணும்ன, இந்த பாருங்க என்ற சோகரசம் ததும்ப மீண்டும் மெட்டை வாசித்து காண்பிக்கிறார் MSV. கவிஞர் சிந்தனை வசப்படுகிறார். புதிய பல்லவி பிறக்கிறது. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. இது நல்லா இருக்குன, ஆனா ஆடாதாரே ரே ரேன்னு வருதே, ஜனங்களுக்கு அது புரியுமா என்று கேட்கிறார் MSV. போடா, ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரேங்கிறது பழக்கத்துல உள்ள வாசகம்தான், அதைத்தான் போட்டிருக்கேன் என்று கூறிவிட்டு கவிஞர் டைரக்டரை பார்க்க, டைரக்டர் இது நல்லாவே இருக்கு என்று கூறி அடுத்து வரும் சரணங்களுக்கு காட்சி விளக்கம் தருகிறார்.
ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா.
MSV சரணத்துக்கான மெட்டை வாசித்து காட்டுகிறார். கவிஞர் வார்த்தைகளை உதிர்க்கிறார். பாசத்தோடு கடமைதனை எனக்கு வைத்தேன், அதன் பலனையெல்லாம் எந்த நாளும் உனக்கு வைத்தேன். இன்னும் கொஞ்சம் தத்துவமா சொன்னா என்று கேட்கிறார் டைரக்டர். மறுப்பு தெரிவிக்காமல் உடனடியாக மாற்று வரிகளை சொல்கிறார் கவிஞர். ஆற்று வெள்ளம் போனதென்று கவலை இல்லையே, இன்னும் ஊற்று வெள்ளம் என் மனதில் குறையவில்லையே, காற்றை மீறி வாழுகின்ற தீபம் போலவே. இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்களேன் என்கிறார் டைரக்டர். அண்ணா இப்ப பாருங்க, MSV இசை எழுப்பி தத்தகாரத்தை சொல்ல மீண்டும் மடை திறந்த வெள்ளம் போல் கவிஞரிடம் இருந்து வார்த்தைகள் உதிர்கின்றன. மடை கொடுத்து கடமை செய்யும் மேகம் போலே, தினம் பயிர் கொடுத்து உயிர்கள் காக்கும் பூமி போலே, நாள் முழுதும் கடமை செய்யும் விளக்கு வைத்தேன், அதில் நன்மை தீமை விளைவதனை உனக்கு வைத்தேன். என்னண்ண உங்க முத்திரை வரலையே, பளிச்சுன்னு பதியிராப்ல சொல்லுங்கண்ண என்கிறார் MSV. உடனே கவிஞர், டேவிசு இப்படி சொல்லாமா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. MSV மகிழ்ச்சியுடன், ரொம்ப நல்லா இருக்கனே, இந்த காட்சிக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கு என்கிறார் டைரக்டர். இத பாரு என்ற கவிஞர் அர்ஜுனனும் வில்லெடுத்தான் கீதை கேட்டு, வேண்டாம் வேண்டாம் என்று கூறி கவிஞரை மாற்றுகிறார். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆகா ரொம்ப நல்லா இருக்கு என்கிறார் டைரக்டர். எழுதியவரை தாள வாத்தியங்களோடு அருமையாக பாடி காட்டுகிறார் MSV.
பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா.
எல்லோருக்கும் பரம திருப்தி. அண்ணே அடுத்த சரணனே என்று MSV கேட்க, தண்ணீரின் அளவு தாமரை. டைரக்டர் இடையே மறித்து, வேணாம் சார், தங்கையில கூட இப்படித்தான் போட்டீங்க. தங்கையில் இல்ல, தர்மம் எங்க படத்துல பல்லவியே தான், ஆனா நாம தான் அந்த பாட்டை படமாக்கல என்று எடுத்து சொல்கிறார் உதவி டைரக்டர். அதற்கு கவிஞர், அப்படியா, அப்ப இப்படி சொல்வோம், கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா என்று சொல்லி முடித்த கவிஞர் தொடர்ந்து, தங்கத்திலே செய்து வைத்த சிலையில் ஒன்று, அதை போட்டுடைத்தால் உடைந்த பின்பு விலையும் உண்டு, என் வாழ்வும் பொற்சிலைதான் அறிவேன் கண்ணா, நான் என்னாலும் தங்கம் என வாழ்வேன் கண்ணா. ஆற்றினிலே வெள்ளம் வரும் ஊரை காக்கும், பசு அன்புடனே பால் கொடுத்து உயிரை காக்கும் என்று கவிஞர் கடகடவென்று சொல்லி முடிக்க, பல்லவியுடன் மூன்று சரணங்கள் தேர்வு பெறுகின்றன. மிகுந்த திருப்தியுடன் அனைவரும் விடைபெறுகின்றனர்.
நன்மை சீறு துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா
இந்த பாடல் உருவாக்கப்பட்டது அவன்தான் மனிதன் படத்திற்காக. இந்த கட்டுரை வெளிவந்தது பிலிமாலயா 15/12/1972 இதழில்.
நவராத்திரி சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொலுவிருக்கும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி நவராத்திரி சுபராத்திரி நவராத்திரி சுபராத்திரி
நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை